நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
படிப்பவர் சங்கர் ஜே பாண்டியன்.
இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஃபியூரியஸ் ஃபிக்ஷன் என்ற சிறுகதை அமைப்பில் 2021 ஜூலை மாதங்களில் சிறந்த கதைகளுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. இதனை எழுதியவர் நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தைச் சேர்ந்த டேனியல் பார்க்கர். கதையின் தலைப்பு ஃபைட் டில் தி எண்ட். கதையின் தமிழாக்கம் இறுதி வரை போராடு. மரணதேவன் திறந்திருக்கும் வாசல் கதவருகே நின்று கொண்டிருக்கிறார். அறையின் உள்ளேயும் அல்ல, வெளியேயும் அல்ல. சார்லி அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அவனுக்கு தெரியும், மருத்துவமனை அறை, குறிப்பாக இவன் இருக்கும் இந்த அறை அவ்வளவு வரவேற்பதாக இல்லை. மங்கலான வெளிர் நிறம், சீரான கிருமி நாசினியின் வாசம் மற்றும் இயந்திரங்களின் இடைவிடாத எரிச்சலூட்டும் பீப் ஒளி. மரணதேவன் கூட முடிவெடுக்க சில சமயங்களில் தயங்குவார் என்று சார்லிக்கு தெரியாது. ஆனால் மரணம் தன் அறைக்குள் வராது தயங்கி வெளியில் நிற்பதை ஒரு நல்ல அறிகுறியாகவே எடுத்துக்கொண்டான். என்ன, உள்ள வரலையா என சார்லி கேட்டான். அட இருப்பா, இன்னும் நேரம் வரல, மரணதேவன் பதிலளித்தார். மரணதேவனுக்கு முகம் கிடையாது, அதனால் அதில் தோன்றும் உணர்வுகளை இன்னது என்று அறிந்து கொள்ள எந்த ஒரு சின்ன துப்பும் இருக்காது. இருந்தாலும் ஏதோ தவறாக உள்ளது என்று சார்லிக்கு தோன்றியது. சார்லியால் அது என்ன என்று உறுதியாக சொல்ல முடியாத போதும் நிச்சயமாக மரணதேவன் தன் வழக்கமான மிடுக்குடன் இல்லாதது போல் தோன்றியது. ஆம், இது மரணதேவனுக்கும் சார்லிக்குமான முதல் சந்திப்பு இல்லை. அவர்கள் இருவரும் இந்த விளையாட்டை இதற்கு முன் 2 முறை விளையாடியிருக்கிறார்கள். சார்லி இன்றும் இருப்பதிலிருந்தே அவர்களின் முந்தைய விளையாட்டில் சார்லிதான் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வெற்றி பெற்றார் என்று தெரிந்தாலும், இந்த விளையாட்டில் உள்ள சிக்கல், இறுதியில் எப்போதும் வெற்றி பெறுவது மரணதேவன்தான். இது சார்லிக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் அவனது முந்தைய வெற்றிகளைப் போல சார்லியால் இம்முறை அவ்வளவு உறுதியாக தன் வெற்றியை இன்னும் உணர முடியவில்லை. அவனது வெளிர்ந்து போன மெல்லிய தோளும், ரணமான புண்களும், ரோமங்களே இல்லாத சருமமும், உடலில் ஒவ்வொரு அணுவிலும் மிகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிந்திருக்கும் அந்த வலியும், எப்போதுமே மிதமாயிருக்கும் அந்த குமட்டல் உணர்வும், தனக்கு மிகவும் பழகிப்போயிருந்த போதும் இயல்பு சாதாரணம் போன்ற உணர்வையே மறந்துவிட்டிருந்த போதும் அவன் அதை இன்னும் உணரவில்லை. அவனுடைய இறுதி நேரம் இன்று என்று அவனுக்கு தோன்றவில்லை. இது போன்ற தன்னால் எதிர்த்து சண்டையிடும் உடல் ஆற்றல் இல்லாத சமயங்களில் தன் மனதில் கொண்டு வரும் வழக்கமான உருவத்தை சார்லி தனது குளிர்ந்த கண்களை மூடி மனக்கண்ணில் கொண்டு வர முயற்சித்தான். தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குனிந்த தலையுடன் நிற்கிறார்கள். எல்லாம் இருள். கருப்பு நிறத்தில் உள்ள அனைத்தையும் ஒரு ஒற்றை துடிப்பான வண்ண மலர் எதிர்த்து நிற்கிறது. அவர்கள் அந்த மலரையும் தரையில் உள்ள இன்னும் கருமையான குழிக்குள் வீசுவதை பார்க்கிறான். அந்த மலரின் நிறங்கள் அனைத்தும் இருளால் விழுங்கப்படுகிறது. தன்னை விழுங்கிய புற்றுநோய் தன்னை சூழ்ந்தவர்கள் அனைவரையும் விழுங்க விடமாட்டேன் என்ற எண்ணத்துடன் தன் கண்களை திறக்கிறான். நீ இப்போ உள்ள வரப்போறதில்லை, நான் கிளம்பலாம்ல, சார்லி கூறினான். அது அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா. எனக்கு என்னமோ சாதாரணம் தான் தெரியுது, சார்லி சொன்னான். நம் 2 பேரும் இதுக்கு முன்னாடியே இந்த சூழலில் இருந்திருக்கோம். இது எப்படி முடியுங்கிறது நம்ம 2 பேர்த்துக்கும் தெரியும். இந்த சொற்கள் தன் உதடுகளிலிருந்து வெளிவந்தவுடன் சார்லி இந்த சொற்களின் வீரியத்தை உணர்ந்து வருந்தினான். பிறகு சட்டன அது பிடிபட்டது. சரி, அதெல்லாம் போட்டோம், எதையாவது மறந்துட்டீங்களா? மரணதேவனின் வெறும் கைகளை பார்த்து சார்லி கேட்டான். மரணதேவன் ஒரு நொடி அப்படியே உறைந்ததில் உலகம் ஒரு கணம் அசையாமல் நின்றது. அது இல்லாமல் என்னை கொண்டு போக முடியாதுல்ல, சார்லி சிரித்தான். அவன் சொல்வது சரிதான். எல்லாத்துக்கும் முதல் முறைன்னு ஒன்று இருக்குப்பா. மரணதேவன் தன் தடுமாற்றத்தை மறைக்க முயற்சித்தார். ஆனால் இச்சூழலில் நிலவும் பீதியின் சாரத்தை சார்லி உணர்ந்தார். மரணதேவன் தற்போது சக்தி அற்றவர் என்பதை அறிந்தார். பாசக்கயிறு இல்லாமல் மரணதேவனால் தனது நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. பாசக்கயிறு இன்மை என்ற இந்த சின்ன குறைபாடு தற்செயலாக நடந்ததா அல்லது வேண்டுமென்றே நடந்ததா என்று சார்லிக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் வெற்றி என்பது வெற்றிதான். அதுவும் குறிப்பாக இதுபோன்ற வாழ்வா சாவா என்ற தருணங்களில் மரணதேவன் தன்னுடைய இழப்பை ஒப்புக்கொண்டு விட்டு, நீ எனக்கு சவால் விடும் ஒரு சரியான ஆளா இருக்கப்பா என்று தான் திரும்பியபடியே கூறினார். ஆனால் நான் திரும்ப வருவேன், உனக்கு அது நல்லாவே தெரியும், அடுத்த வாட்டி வெற்றி என்னுடையதுதான். சார்லிக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இம்முறை அவனது மெலிந்த மார்பினுள் உணரும் நிலையான இதயத்துடிப்பு, அவனது சுருங்கிய நரம்புகளுக்குள் பாயும் வலுவான இரத்த ஓட்டம், முழுமையிலும் தான் உணர்ந்த தீட்சண்யம் என அனைத்தும் அவன் மரணத்தை மீண்டும் பார்ப்பதற்கு நீண்ட காலம் ஆகும் என்பதை அவனுக்கு அறிவித்தது. புற்றுநோயுடன் போராடும் சார்லியின் இந்த குறுங்கதை சற்று ஜனரஞ்சகமாகவே சொல்லியிருந்தாலும் வாசிக்கையில் சற்று மனதை கணக்கத்தான் செய்கிறது. இந்த கதையை வாசிக்கையில் என் நினைவிற்கு வந்த மற்றொரு இலக்கிய படைப்பு அமெரிக்க எழுத்தாளர் ஜோடி பிகோல்ட் எழுதிய 2004 வெளிவந்த மை சிஸ்டர்ஸ் கீப்பர் என்ற ஒரு நாவல். மை சிஸ்டர்ஸ் கீப்பர் என்ற நாவலின் கதை ஆனா மற்றும் அவரது அக்கா கேட் இருவரையும் மையமாக வைத்து நகரும். கேட் என்பவருக்கு இரத்தம் மற்றும் எலும்பு மஜ்ஜை புற்றுநோய் இருப்பதை அறிந்த அவர் பெற்றோர் செயற்கை கருத்தரித்தல் மூலம் ஆனாவை பெற்றெடுக்கின்றனர். குறிப்பாக ஆனா ஒரு சேவியர் சிப்ளிங் ஆக பிறக்கிறாள். சேவியர் சிப்ளிங் அதாவது ஒரு கொடிய நோயால், குறிப்பாக நான் கம்யூனிகபிள் ஃபேட்டல் டிசீஸ், தொற்றாத வாழ்வியல் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அதன் உடன்பிறப்பாக பிறந்து பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தொப்புள் குடி ரத்தம், உடல் உறுப்பு, உயிரணு, எலும்பு மற்றும் தோல் மஜ்ஜை என மாற்று அறுவை சிகிச்சை மூலம் வழங்குவதற்காகவே செயற்கை கருத்தரிப்பின் மூலம் பெற்றெடுக்கப்படும் குழந்தை. இப்படி ஆனா பிறந்து அவளது தொப்புள் கொடியின் இரத்தத்தை தானம் செய்வதன் மூலம் கேட்டின் உயிரை காப்பாற்றுகிறார். முதலில் அந்த சிகிச்சை வெற்றிகரமாக அமைந்தாலும் மீண்டும் மூத்தவளான கேட் புற்றுநோயால் அவதியுறுகிறாள். மீண்டும் ஆனா லிம்போசைட்ஸ், பிறகு எலும்பு மஜ்ஜை போன் மேரோ, பிறகு கிரானுலசைட்ஸ், பிறகு பெரிஃபரல் பிளட் ஸ்டெம் செல்ஸ் என அனைத்தையும் கொடுக்கிறாள். ஆனாவிற்கு 13 போது கேட்டின் உயிரை காப்பாற்ற தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை தானம் செய்ய வேண்டி வருகிறது. இந்த கட்டத்தில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தாலும் கேட் உயிர் பிழைப்பது சந்தேகம்தான் என மருத்துவர்கள் கூறியும் கூட ஆனாவின் பெற்றோர் தங்கள் இன்னொரு மகளான கேட்டை காப்பாற்ற இந்த சிகிச்சையை செய்ய விரும்புகிறார்கள். இந்நிலையில் தன் உடல் குறித்த முடிவுகளை தானே எடுக்க மெடிக்கல் இமான்சிபேஷன், மருத்துவ விடுதலைக்காக தன் பெற்றோருக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாள் ஆனா. முதலில் சாரா அதாவது கேட் மற்றும் ஆனாவின் தாயார், ஆனா இதையெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான கவன ஈர்ப்புக்காகத்தான் செய்கிறாள் என்று நினைக்கிறார். ஆனால் ஆனா இதில் தீவிரமாக இருந்து தனது புகாரை திரும்ப பெற மறுத்து வழக்கை நீதிபதியின் முன்னால் வாதிக்க கொண்டு செல்கிறாள். சாரா மிக புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்து கேட்டிற்கு புற்றுநோய் என்று தெரிந்தவுடன் தன் இரு மகள்களையும் கவனித்துக் கொள்வதற்காகவே தன்னுடைய வேலையை விட்டு இருந்த சாரா இப்போது தன் வழக்கில் தானே வாதிடுவதற்காக வழக்கறிஞராக மீண்டும் வருகிறார். மிக விறுவிறுப்பான வாதம், பிரதிவாதம் மற்றும் குடும்பத்திற்குள் நிலவும் உளவியல் சிக்கல்கள் மூலம் நாவல் சற்றே சுவாரஸ்யமாக நகரும். விசாரணையின் இறுதியில்தான் தெரிய வருகிறது ஆனா தனது சகோதரியான கேட்டின் வற்புறுத்தலின் பேரில்தான் இந்த வழக்கை தொடுத்தார் என்பது. கேட் தன் வாழ்க்கை முழுவதையும் அறுவை சிகிச்சை அறையிலும் மருத்துவமனையிலும் செலவு செய்து சலித்து போய் இறப்பதற்கு தயாராக இருக்கிறாள். மேலும் தன் உயிரை உறுதியாக காப்பாற்றும் என்று தெரியாத இந்த சிறுநீரக தானத்தை செய்யும்படி ஆனாவை வற்புறுத்த விருப்பமில்லாமல் ஆனாவுக்கு பிறந்தது முதல் மறுக்கப்பட்ட தன் உடல் மீதான மருத்துவ சுதந்திரத்தை பெற ஊக்குவித்தாள். இறுதியில் நீதிபதி ஆனாவுக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்குகிறார். மருத்துவ விடுதலை பெற்ற பிறகு தனது சகோதரி வாழ வேண்டும் என்று விரும்பி கேட் என்பவருக்கு தனது ஒரு சிறுநீரகத்தை தானம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஆனா குறிப்பிடுகிறார். நீதிமன்றத்தில் இருந்து வீட்டிற்கு செல்லும்போது ஆனா பயணித்த கார் ஒரு விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே ஆனா மூளைச்சாவு அடைகிறார். மருத்துவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தால் ஆனாவின் உடல் உறுப்புகளை கொண்டு கேட்டின் உயிரை காப்பாற்ற முடியும் என்று அறிவிக்க ஆனாவின் வழக்கறிஞரின் ஒப்புதல் பெற்று சிகிச்சை நிகழ்கிறது. நாவலின் இறுதியில் சில ஆண்டுகள் கழித்து கேட் ஒரு நடன ஆசிரியராக பணிபுரிகிறார். தன் சோகத்தை தனக்குள் மறைத்து கொண்டு தன்னந்தனியே ஆழ்ந்த குற்ற உணர்ச்சியுடன் வாழ்கிறாள். தன்னையே தந்து ஆனா அவளுக்குள் இரண்டர கலந்து விட்டதாக ஒரு பிணைப்பை உணர்கிறாள் என்று நாவல் நிறைவடைகிறது. இந்த நாவலில் புற்றுநோயுடன் போராடும் ஒரு சிறுமியின் மனநிலை, அவள் குடும்பத்தார் செய்யும் தியாகங்கள், மனித மனங்களின் போராட்டம், ஒரு குழந்தையின் பார்வையில் மரணம் எப்படிப்பட்டது போன்ற விடயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கும். இந்த நாவலின் கதை 2009 நிக் கெசவிட்ஸ் இயக்கத்தில் கேமரான் டியஸ், அபிகல் பிரஸ்லின், சோஃபியா வெசிலிவா மற்றும் ஜேசன் பேட்ரிக் நடிப்பில் சற்றே மாறுபட்ட முடிவுடன் திரைப்படமாக வெளிவந்தது. நாம் இன்று கேட்ட இறுதி வரை போராடு என்ற குறுங்கதையில் மரணத்தின் உருவகப்படுத்துதல் மிக கவனத்தோடு, அளவாக கட்டுப்படுத்தப்பட்ட வர்ணனையோடு கிட்டத்தட்ட ஒரு நண்பனைப் போல காட்டியிருப்பது அலாதியானது. இது புகழ்பெற்ற சுகுமி மற்றும் டகாஷி இணைந்து உருவாக்கிய ஜப்பானிய ஒளிச்சித்திர நாவலான டெத் நோட் என்ற மங்கா கார்ட்டூன் வகை நாவல்களை நினைவுபடுத்தியது. இந்த ஒளிச்சித்திர நாவலும் டெத் நோட் என்ற பெயரில் 2006 திரைப்படமாக வெளிவந்து மாபெரும் பொருளாதார வெற்றி பெற்றது. இந்த குறுங்கதையில் இந்த வெற்றி தற்காலிகம்தான், எப்போதும் இறுதியில் வெற்றி பெறப்போவது மரணம்தான் என்ற வரி, மனித வாழ்க்கைதான் எத்தனை சிறியது, எத்தனை பரிதாபத்திற்குரியது என்பது போல ஒலித்தது. நீர்கோள வாழ்வை நச்சி நெடிதனால் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டார்க்கு உயிர்கொடாது அங்கு போகேன் என்று கும்பகர்ணன் பேசுவதாக கம்பராமாயணத்தில் ஒரு வரி உண்டு. நீர்கோளம் என உருமாறிக்கொண்டே இருக்கும் அல்லது நிலையில்லாத மானுடர்களின் வாழ்க்கை நிலை பெறுவது நம் போர்க்கோளம் இது என்று ஏதோ ஒன்றை நாம் தேர்வு செய்வதில்தான். அதன் விளைவால் நமக்கு பின்னால் எஞ்சி நிற்கும் நம் ஞாபகங்களால்தான். 1976 வெளிவந்த சந்ததி என்ற திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். திரைப்படத்தின் கதாநாயகனுக்கு இரத்த புற்றுநோய். புற்றுநோய் என்ற வார்த்தை பாடலில் வர வேண்டும் என இயக்குனர் கௌசிக் கேட்க, என்னிடத்தில் அன்புற்று நோய் கொடுத்தான் இறைவன், சந்ததியில் விருப்புற்று நோய் கொண்டான் தந்தை. இங்கே தந்தை நோய் கொண்டார் என்பது வருத்தம் கொண்டார் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. என்னிடத்தில் அன்புற்று நோய் கொடுத்தான் இறைவன், சந்ததியில் விருப்புற்று நோய் கொண்டான் தந்தை. அப்போது புரியவில்லை ஆண்டவனின் வடிவம், இப்போது வருகிறது இறைவனவன் கடிதம். ஒரு துளி நீரில் 6 உருவம் உலகினில் வந்தது எவனாலே, அந்த 6 உருவம் 6 நிலத்தில் அடங்கப் போவதும் அவனாலே என எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன்.
படித்தவர் சங்கர் ஜே பாண்டியன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.